அன்பார்ந்த எஸ்எம் வைசி இணையதள நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
اللهم صل على محمد اللهم بارك على محمد اللهم صل على محمد اللهم بارك على محمد
الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا ونساء إن الله كان عليكم رقيبا صدق الله العظيم وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم أي شاب تزوج في حداثة سنه عج الشيطان يا ويلاه عصم مني دينه رواه أبو يعلى وقال صلى الله عليه وسلم أيضا إذا صلت المرعة خمسها وصامت شهرها وأطاعت بعلها وحصنت فرجها قيل لها أدخل الجنة من أي أبواب الجنة شئت صدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை உலகத்திலே மிக உயர்தரமான ஒரு நோக்கத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எதிர்பார்த்து குறுகிய ஒரு வாழ்க்கையுடைய அந்த எண்ணப்படக்கூடிய சில வருடங்களின் அளவிலே அல்லாஹ் எங்களை உலகத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். தாய்மார்களே சகோதரிகளே, மனிதனாக பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஆண்களாக இருந்தால் என்ன பெண்களாக இருந்தால் என்ன, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற அடிப்படையிலே பலவிதமான தேவைகளை பலவிதமான அடிப்படை அம்சங்களை அல்லாஹ் உணர்வுகளை ஏற்படுத்தித்தான் மனிதனை உலகத்திலே படைத்திருக்கிறான். உலகத்திலே அல்லாவினால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை பல அமைப்புகளிலே நாங்கள் நோக்கலாம். மிருகங்கள் என்று ஒரு படைப்பு, பறவைகள் என்று ஒரு படைப்பு, இப்படியாக தரையிலே கடலிலே சிறிய பெரிய உலகத்திலே வாழுகின்ற கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் உலகத்திலே படைத்திருக்கிறான். இந்த படைப்புகளை எப்படி படைத்திருக்கிறார் என்றால், அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த படைப்பினங்களுக்கு மத்தியிலே ஒரு தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறான். மனிதர்களாகிய நாம் யோசிக்கலாம், கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த வாழ்க்கை திட்டம் அல்லாஹ் எங்களுக்கு மாத்திரம்தான் வைத்திருக்கிறான் என்று யோசிக்கலாம். திருமணத்துடைய சட்டங்கள், திருமணத்துடைய அமைப்புகள் ஏனைய படைப்பினங்களுக்கு சொல்லப்படாவிட்டாலும் அந்த படைப்பினங்களையும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா ஜோடி ஜோடியாகத்தான் படைத்திருக்கிறான். எங்களை பார்த்து குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், வஹலக்னாகும் அஸ்வாஜா, நாம் உங்களை ஜோடிகளாக படைத்திருக்கிறோம். ஆண்கள் பெண்கள் என்று இரண்டு இனத்தை சேர்ந்த ஒரு அமைப்பிலே நாம் உங்களை படைத்திருக்கிறோம் என்று குர்ஆனிலே சூரா நபவுடைய ஆயத்திலேயும் அல்லாஹ் சொல்லிவிட்டு உலகத்திலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை படைப்புகள், அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, ஒமின் குல்லி ஷைஇன் கலக்னா ஜௌஜை, அந்த படைப்பினங்களையும் நாங்கள் ஜோடிகளை படைத்திருக்கிறோம். மனிதர்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்திலே மாத்திரமல்ல, ஏனைய படைப்பினங்களையும் ஆண் இனத்தை சேர்ந்தவைகள், பெண் இனத்தை சேர்ந்தவைகள் என்று பறவைகள் மிருகங்கள் ஊர்ந்து செல்லக்கூடிய அந்த அந்த ஏனைய அல்லாஹுடைய படைப்புகள், பூச்சி புழுக்கள், கடலிலே வாழக்கூடிய மீன்களாக இருந்தாலும், உலகத்திலே என்னென்ன அமைப்பிலே அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா படைப்புகளை படைத்திருக்கிறானோ அத்துணை படைப்புகளிலேயும் ஜோடியை அமைத்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி. ஆனால் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் அவைகளுக்கு இல்லாவிட்டாலும் அல்லாஹ் இனத்தை ஒரு ஒரு இனமாக, அதை ஜோடியாக, ஆண் பெண்ணுடைய தொடர்பாக, மிருகங்களை விட்டு விடுவோம், உயிர் அற்ற பொருள் என்று சொல்லப்படக்கூடிய ஏனைய மரம் மட்டைகளை எடுத்துக் கொள்ளுங்கள், அடிப்படையிலே அவைகளும் உயிருள்ளவைகள் தான். அந்த மரம் மட்டைகளுக்கு மத்தியிலையும் அல்லாஹ் ஒரு இணக்கத்தை வைத்திருக்கிறான், ஒரு தொடர்பை வைத்திருக்கிறான். படித்தவர்களுக்கு தெரியும், மகரந்த சேர்க்கை என்று சொல்லுவார்கள், அது மரங்களுக்கிடையிலே, செடிகளுக்கிடையிலே, தாவரங்களுக்கு இடையிலே நடைபெறக்கூடிய ஒரு தொடர்பு. இதனை விஞ்ஞானத்திலே தனியாக ஒரு தலைப்பாக ஆய்வாக பேசுவார்கள். உலகத்திலே உயிர் உள்ள அனைத்து வஸ்துகளையும் அல்லாஹ் இப்படித்தான் ஜோடிகளாக படைத்திருக்கிறான். ஆனால் மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஒரு கண்ணியமான படைப்பு, வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம், மனித படைப்புக்கு தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. அவனுடைய படைகோளம், அவனுடைய உள் உறுப்புகள், அவனுடைய எல்லா விதமான விடயங்கள், பேச்சு, அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், மொழியக்கூடிய ஒவ்வொரு சொல்லுகள், இது அனைத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். ஏனைய படைப்புகள் பூச்சி புழுக்களை சாப்பிடும், வீட்டிலே வளர்க்கப்படுகின்ற கோழியாக இருக்கட்டும், ஆடு மாடுகளாக இருக்கட்டும், அவைகள் நஜீசுகளையும் சாப்பிடுகிறது. அந்த அல்லாஹ்வுடைய ஏனைய படைப்பினங்களுக்கு ஹராம் ஹலாலுடைய எந்த ஒரு சட்டமும் கிடையாது. ஆனால் மனிதர்களுடைய சாப்பாடையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். தையிவான, மனவான, ஹலாலான உணவை நாங்கள் உங்களுக்கு ரிஸ்காக தருகிறோம். மனிதனுடைய எல்லா விதமான அம்சங்களையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திருக்கிறான். அதனால் மனிதனுடைய அந்த இயற்கையை அவன் எப்படி உலகத்தில் அனுபவிக்க வேண்டும் என்ற அடிப்படையை குர்ஆன் ஹதீஸ் ரொம்ப தெளிவாக எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அந்த அடிப்படையிலே
அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இன்றி அமையாத, தவிர்க்க முடியாத, அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள முடியாத ஒரு அடிப்படை அம்சம்தான் நிகாஹ், திருமணம் என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர்பு. திருமணம் என்றால் என்ன, நிகாஹ் என்றால் என்ன, இதனை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு ஏன் தந்திருக்கிறான்? திருமணம் முடித்தவர்களை இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது? சமூகத்திலே திருமணம் முடிக்காதவர்களை இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது? திருமணம் ஆகாதவர்கள் அதற்குண்டான அடிப்படை காரணங்கள் என்ன? திருமணம் முடிக்க ஒருவர் ஆசைப்பட்டால், விருப்பப்பட்டால் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குமுறைகள் என்ன? அனைத்தையும் இஸ்லாம் ரொம்ப தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. ஏனைய மதங்களை, மார்க்கங்களை எடுத்துக்கொண்டால் சிலர் சில மார்க்கங்களிலே திருமணம் கூடாது, திருமணம் முடிக்க மாட்டார்கள், அல்லது துறவியாக வாழ்வார்கள். இன்னும் சில நாடுகள் அந்த நாட்டுடைய கலாச்சாரங்களை எடுத்து பார்த்தால் அவர்களுக்கு திருமணம் என்ற அன்க சம்பூர்வமாக நடைபெறக்கூடிய அந்த உடன்படிக்கை இல்லாமல், யாரையும் எந்த ஒரு வழியோ எந்த ஒரு முறையோ இல்லாமல் திருமணம் செய்ய முடியும் என்ற சட்டம் கொண்ட சில நாடுகளும் இருக்கிறது. இது அனைத்துக்கு கீழால் குர்ஆனும் ஹதீஸும் ஒரு மனிதனுடைய இந்த வாழ்க்கையின் அடிப்படை அம்சமான திருமணத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறது? அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தார். இவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்ந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களுக்கு சொன்னான், யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் செய்யப்பட்ட ஒரு அமல் என்றால் திருமணம். சுவர்க்கத்தில் இருந்து வந்த அமல் திரும்ப சுவர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல் திருமணம். உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா, ஆதமே நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே வசியுங்கள். அல்லாஹ் மனைவி என்ற வார்த்தையை பாவிக்கிறான். உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னால் கணவன் மனைவியுடைய தொடர்பை அல்லாஹ் சுவர்க்கத்திலே ஏற்படுத்தினான். முஹத்தீஸீங்கள், முஃபஸ்ஸிரீங்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், ஒரு ஆண் இருக்கிறானே, ஒரு ஆணுக்கு பெண்ணுடைய துணை இல்லாமல் உலகத்திலே வாழ முடியாது, வாழ முடியாது. அதனால தான் அல்லாஹ் முதலாவது ஆணை படைத்து அவருக்கு உண்டான மனைவியை அடுத்த கணம் படைத்தார். இவர்கள் இருவர்களும் சுவர்க்கத்திலே வசிக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வினால் ஏவப்பட்ட, அல்லாஹ்வினால் தடுக்கப்பட்ட ஒரு காரியத்தை ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களின் மூலமாக அவர்கள் செய்ததனால் உலகத்திற்கு தூக்கி எறியப்பட்டார்கள். இதே போன்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகம் அழிக்கப்பட்டு சுவர்க்கத்திலே ஒரு மனிதன் இந்த திருமணத்துடைய முறையை, திருமணத்துடைய ஒரு தொடர்பு சுவர்க்கத்திலேயும் இருக்கும் என்பதை ஃபராரிலே ஊர்ஜிதம் செய்கிறான். நாங்கள் அந்த ஆண்களுக்கு, சுவர்க்கவாதிகளுக்கு ஹூருல் ஐன் என்று சொல்லக்கூடிய சுவர்க்க கன்னிகளை திருமணம் செய்து வைப்போம். அப்படியாக இருந்தால் சுவர்க்கத்தில் இருந்து வந்த அமல் திரும்ப சுவர்க்கத்திற்கே போய் சேரக்கூடிய அமல் என்றால் அது திருமணத்துடைய அமல். உலகத்துடைய வழிகாட்டிகளாக வந்த நபிமார்கள் இருக்கிறார்கள். மனிதர்களாக இருந்தாலும் மனிதர்களுடைய இயற்கைக்கு வித்தியாசப்பட்டவர்கள். அற்புதங்களை காட்டுவார்கள், அபூர்வமான விடயங்களை முஹதிஸாவாக எடுத்துச் சொல்லுவார்கள். மறைந்திருக்கக்கூடிய சில விடயங்களை அவர்கள் அறிவித்துக் கொடுப்பார்கள். இது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்த முஆஜிசா, அது எல்லோருக்கும் தெரியும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பார்கள், எவ்வளவு வெளிச்சத்திலே நடந்தாலும், இரவுடைய நேரத்திலே நிலா வெளிச்சத்திலே நடந்தாலும், நபியவர்கள் நடக்கும் பொழுது மிக பவரான கடுமையான ஒரு லைட்டை அடித்து நபியவர்களுடைய நிழலை உருவாக்க போனாலும் நபியவர்களுக்கு நிழல் கிடையாது. இது ஒரு மாஜிதா. ஏனென்றால் உலகத்திலே நபியவர்களை போல நிழலில் கூட யாரும் வரக்கூடாது. மரங்களோடு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதைப்பார்கள், கற்களோடு பேசுவார்கள். தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்களை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சைக்கிளின் மூலமாக அழைக்கும் பொழுது மரத்துடைய வெயர் நிற்க மரங்கள் வந்த சரித்திரம் முஸ்லிம் ஷரீஃபிலே இருக்கிறது. இது முஅஜிஸா. ஹதரத் மூசா அலைஹி ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்தான், ஹதரத் ஈசா அலைஹி ஸலாத்துக்கு கொடுத்தான், وَأُنَبِّئُكُمْ بِمَا تَأْكُلُونَ وَمَا تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ. சொன்னார்கள், மனிதர்களே, உங்களுடைய வீடுகளிலே எதனை நீங்கள் மறைத்து வைத்திருக்கிறீர்களோ, تَدَّخِرُونَ فِي بُيُوتِكُمْ, சாப்பாட்டு பொருள்கள், எந்த சாமான்களை ஸ்டாக் பண்ணி வைத்திருக்கிறீர்களோ, சேமித்து வைத்திருக்கிறீர்களோ, அந்த விடயமும் எனக்கு தெரியும். ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் என்ன பொருள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் எனக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார். மரணித்தவர்களை ஹயாத்தாக்குவார்கள், நோய் விடுத்திருக்கக்கூடியவர்களை தங்களுடைய கையால் தடவி அந்த நோயை குணப்படுத்துவார்கள். இது ஒரு மாஜிஸா. இப்படிப்பட்ட மனிதனுடைய அடிப்படை இயல்புக்கே மாற்றமாக செயல்பட்ட நபிமார்களும் கூட திருமணத்தை விட்டு விதிவிலக்கில்லை. அவர்களும் திருமணம் செய்தார்கள். வலக்கத் அர்சல்னா ருஸுலன் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வதுர்ரியா. நபியே, உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட ரசூல்மார்கள் திருமணம் செய்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் குழந்தை இருக்கிறது. அவர்களும் பாதைகளிலே பஜார்களிலே சுற்றி திரிவார்கள். வயம்ஷீஃபில் அஸ்வாக், பஜாருக்கு போய் சாமான் வாங்குவார்கள், கடை தெருவுகளாக போவார்கள். நபிமார்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு தஆலா திருமணத்துடைய ஒரு தேவையை ஏற்படுத்தியிருந்தார். திருமணத்தை விட்டு விதிவிலக்கானவர்கள் உலகத்திலே ஒரே ஒரு சாரார், அவர்கள் தான் மலக்குமார்கள். அவர்கள் ஆண்களும் அல்ல பெண்களும் அல்ல, மலக்குமார்கள். ஒளியினால் படைக்கப்பட்டவர்கள். லா யஸ்ஊன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ்வுடைய ஏவல்களை அவர்கள் எடுத்து செய்வார்கள், அல்லாஹுக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள். அவர்கள் மாத்திரம்தான் திருமணத்தை விட்டு விதிவிலக்கானவர்கள். அதுபோன்று ஜின்களை அல்லாஹ் உலகத்திலே படைத்திருக்கிறான். தற்பொழுது உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை 600 கோடி மக்கள் என்றால், அதை விட 2 மடங்கு உலகத்திலே வாழக்கூடியவர்கள் ஜின்கள். உலகத்திலே கூடுதலாக வாழக்கூடியவர்கள் மனிதர்கள் அல்ல, ஜின்கள் தான் வாழ்கிறார்கள். யா மஹ்ஷரல் ஜின் கதிஸ்தக்தர்தும் மினல் இன். ஏ ஜின்களே, மனிதர்களை விட நீங்கள் உலகத்திலே அதிகமானவர்களாக வாழ்கிறீர்கள். ஜின் உலகம் என்று சொல்லி அவர்களுடைய தனியான பஜார் இருக்கிறது. ஜின்களுக்கு தனியான, மனிதர்களுக்கு என்னென்ன அமைப்புகளும் வசதிகளும் இருக்கிறதோ, இதே போன்று ஜின்களுக்கும் தனியாக அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கும் திருமணம் இருக்கிறது, அவர்களுக்கும் குழந்தை இருக்கிறது. ஜின்களுடைய தந்தை தான் இப்லீஸ், அபல் ஜான். எல்லா ஜின்களுடைய தந்தை தான் இப்லீஸ். எங்களுக்கு எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவாக இருக்கிறாரோ, இதே போல ஜின்களுடைய தந்தை இப்லீஸ். அவர்களுடைய குழந்தைகள் தான் ஜின்கள். யாரெல்லாம் அவர்களே காபிர்களோ அவர்களுக்கு பெயர் ஷைத்தான். யாரெல்லாம் அவர்களே முஸ்லீம்களோ அவர்களுக்கு பெயர் ஜின். இந்த 2 ஷாரார்களுக்கும் மாப்பா இப்லீஸ், அபல் ஜான் என்று சொல்லுவார்கள். அவர்களும் திருமணம் முடிப்பார்கள், குழந்தைகளை பெறுவார்கள். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்றால், திருமணத்தை விட்டு யாருக்கும் ஒதுங்க முடியாது. சில சஹாபாக்கள் ஒதுங்க போனார்கள், வாழ்க்கையிலே திருமணம் முடிக்க மாட்டேன் என்று நபியிடத்திலே வந்து சொன்னார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? நீண்ட ஒரு ஹதீஸ் வருகிறது. ஒரு சஹாபி வந்து சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், நான் இரவு பூராக வணக்கத்திலே ஈடுபடப் போகிறேன். இன்னும் ஒரு சிலர்கள் வந்து சொன்னார்கள், நான் பகல் காலங்களிலே நோன்பு பிடிக்கப் போகிறேன், திருமணம் முடிக்காமல் இருக்கப் போகிறேன். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களை விட நான் மிகப்பெரிய ஒரு தக்வாதாரி, நான் திருமணம் செய்கிறேன், திருமணம் செய்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, நான் நோன்பை விடுறேன், நோன்பை பிடிக்கவும் செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். ஆனால் இந்த திருமணத்துடைய முறையை ஒரு மனிதன் எப்படி மேற்கொள்ள வேண்டும்? உலகத்தில் அண்மை காலங்களிலே போன மிகப்பெரிய பிரச்சனை, மார்க்க அறிஞர்களை அணுகாமல் சில ஆய்வாளர்கள் உலகத்துடைய சில அமைப்புகளிலே ஆய்வு செய்யக்கூடியவர்களிடத்திலே ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. உலகளாவிய ரீதியில் இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன கேள்வி? நபியவர்கள் ஏன் 9 திருமணம் முடித்தார்கள், 11 திருமணம் முடித்தார்கள், 9 மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ் ஏன் வாழ்ந்தார்கள்? உங்களுடைய நபி திருமணத்திற்கே பிறந்தவர். அவருடைய வாழ்க்கையுடைய லட்சியமே பெண்களோடு வாழ்வது. இந்த கருத்தெல்லாம் மேற்கத்தியவாதிகள் எடுத்து எதிராக பேசும் பொழுது உலமாக்களுடைய குர்ஆன் ஹதீஸுடைய உண்மையான பதிலை அறியாமல் சில ஆய்வாளர்கள் அவர்களுடைய ஆய்வுக்கு பட்ட சில விளக்கங்களை கொடுத்து மூக்கு உடைவட்ட சரித்திரங்களை நாங்கள் பார்த்தோம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, ஒரு ஹதீஸ் வருகிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு உலகத்திலே ரொம்பவும் விருப்பமான பொருள் 2. அதுல ஒன்று பெண்கள், பெண்களை நான் ரொம்ப விரும்புகிறேன். 2வது வாசன திரவியமாக ஆண்கள் பாவிக்கக்கூடிய அத்தர் வைத்திருந்து சொல்லுவோம். இது ரெண்டும் எனக்கு மிகவும் விருப்பமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ஈமான் கொண்ட குர்ஆன் ஹதீஸை ஏற்றுக்கொண்ட எங்களுடைய உள்ளத்திலேயும் தோன்றும், ஏன் நபி அவர்கள் 9 திருமணம் முடித்தார்கள், 11 திருமணம் செய்தார்கள், 9 மனைவிமார்களோடு நபி அவர்கள் ஏன் ஒரே நேரத்திலே வாழ்ந்தார்கள் என்ற சந்தேகம் எங்களுக்கு எழும்பலாம், அல்லது எங்களிடத்திலிருந்து எழுப்பலாம். அன்பான தாய்மார்களே, சகோதரர்களே, முதலாவது நாம் இந்த திருமணத்துடைய அவசியத்தை அல்லாஹ் எப்படி வலியுறுத்துகிறான் என்றால், அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் ஆண் பெண்ணுடைய தொடர்பை ஏற்படுத்தினான், திருமணம் ஏன் அவசியம்? உலமாக்கள் மிகப்பெரிய மார்க்கத்துடைய அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸை மிக ஆழமாக யோசித்து அதிலிருந்து பிரதானமான 5 காரணங்களை எடுத்து எழுதுகிறார்கள். ஏன் திருமணம் அவசியம்? ஆத்மீக லௌகீக உலக மறுமையுடைய அந்த அறிவை வைத்து முஸ்லிம் அல்லாத ஒருவனும் யோசித்தால் அவனுக்கு படக்கூடிய உண்மையான விளக்கத்தோடு இமாம்கள் பிரதானமான 5 காரணிகளை எழுதியிருக்கிறார்கள். ஏன் திருமணம் அவசியம்? திருமணத்துடைய நோக்கம் என்ன? முதலாவது, ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வது. உலகத்துடைய ஒரு நியதி இருக்கிறது, ஒரு அரசியல்வாதியை அல்லது மிகப்பெரிய ஒரு ஆளுமை அல்லது ஊரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிர்வாகத்துடைய தலைவர் என்று சொல்லலாம், அல்லது ஊரில் இருக்கக்கூடிய மூத்த ஒரு அறிஞரை சுருக்கமாக சொன்னால் மேற்பதவியிலே இருக்கக்கூடிய ஒருவரை கீழே போட வேண்டும், அவரை தாழ்த்த வேண்டும் என்றால் உலகம் எடுத்திருக்கக்கூடிய முதலாவது முடிவு அப்படியான ஒருவரை பாலியல் சம்பந்தமான உறவிலே சம்பந்தப்படுத்தினால் அவரை கீழே போடலாம். முன்னால் பல நாடுகளுடைய ஜனாதிபதிகளுக்கு அந்த நாட்டு குடிமக்கள் செய்த வேலை அவர்களை கீழே வீழ்த்துவதற்கு அவர்கள் எடுத்த யுக்தி அடிப்படை விதியம் என்னவென்றால், பாலியல் சம்பந்தப்பட்ட விடயத்திலே சம்பந்தப்படுத்துவார்கள். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இதே காரியத்தை செய்தாங்க. ஹதரத் மூசாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு ஒரு விடயத்திலே கதைத்தார்கள். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அதே விடயத்தை செய்தார்கள். இவர் தந்தை இல்லாமல் பிறந்தவர் என்று கதை கட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸ சுப்ஹானஹு வ தஆலா அதற்குண்டான பதில்களை கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் குறைகள் கூறி கூறி எங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் எங்களையும் பிரிப்பதற்காக வேண்டி யூதர்கள் கொண்ட ஒரு அடிப்படை விடயம்தான், இவர் ஏன் 11 திருமணம் முடித்தார். முன்னால் இருக்கக்கூடிய நபிமார்களுடைய விடயத்தை பார்த்தாலும் இதே கதை. எனவே ஒரு மனிதனுடைய மானத்தை போக்கினால் அவனுடைய அந்தஸ்தை குறைக்கலாம். இது உலகம் ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மை. இதற்கு இஸ்லாம் போட்ட முதல் பேர் அடிப்படை பவுண்டேஷன் என்ன தெரியுமா? ஹிஃப்ஸுல் இர்ம், ஒவ்வொரு மனிதனுடைய மானமும் பாதுகாக்கப்பட வேண்டும். மானம் என்பது ஒரு மனிதனுடைய தன்மானம் என்பது லேசான ஒரு காரியம் அல்ல. இன்றைக்கு வட்டியை பற்றி நிறைய நாங்கள் ஹதீஸ்களை கேட்கிறோம், பயான்களை கேட்கிறோம். வட்டி என்றால் நாங்கள் யோசிப்பது பணத்தில் வட்டி எடுப்பது, கொடுத்த பணத்தை விட மேலதிகமான பணத்தை வாங்குவது, இது வியாபாரம் சம்பந்தப்பட்டதுதான் வட்டி. வட்டியுடைய ஹதீஸுடைய அந்த தலைப்புல முதலாவது எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் என்ன தெரியுமா? இன் அர்பர் ரிபா, வட்டியில ஆக பெரிய வட்டி முஸ்லிம் ஒரு முஸ்லிமுடைய மானத்தை வாங்குறது. குல்லு முஸ்லிமின் அலல் முஸ்லிம் ஹராம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் அடுத்த முஸ்லிமுக்கு ஹராமான சில விடயங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று எருமுகு, அவனுடைய மானத்தை போக்குறது. இஸ்லாம் இதை தடுத்திருக்கிறது. மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லா, யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைப்பானோ அல்லாஹ் கியாமத்துடைய நாளிலே அவனுடைய குறையை மறைப்பான். அதனால் இஸ்லாம் திருமணம் என்ற ஒரு முறையை வைத்து அவனுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அமைத்திருக்கக்கூடிய முதல் அடிப்படை அம்சம்தான் திருமணம். யா மஹ்ஷர ஷபாப், ஏ வாலிபர்களே, மனிஸ்தா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ், உங்களுக்கு பாஅத் இருந்தால் ஒரு பெண்ணுடைய கரத்தை பிடித்து கடைசி வரைக்கும் அவரை பாதுகாக்க முடியும் என்றிருந்தால், உடம்பிலே சக்தி இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? திருமணம் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய பார்வையை கீழே தாழ்த்த செய்யும். உங்களுடைய மானத்தை போக்கி உங்களுடைய மறைவிடங்களை அது பாதுகாக்கும். இதன் முதலாவது அம்சம். இரண்டாவது ஹிஃப்புல் முஜ்தமிஅ அனி ஷர், மிகப்பெரிய தீங்கிலிருந்து முஸ்லீம் சமூகத்தையே பாதுகாப்பது. என்ன தீமை? திருமணத்தின் ஊடாக வெளிப்படையாக சொன்னால் ஜினாவுக்கு பின்னால ஏற்படக்கூடிய பிரதிபலனும் திருமணத்திற்கு பின்னால ஏற்படக்கூடிய பிரதிபலனும் உண்டு. என்ன வித்தியாசம் இது? ஜினாவுக்கும் நிக்காஹுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நிக்காஹுக்கு எப்படி மஹர் இருக்குதோ ஜினாவுக்கும் மஹர் இருக்குது. மஹருல் பகீன்னு சொல்லுவார்கள். நிக்காஹுக்கு பின்னால் ஏற்படக்கூடியதும் உண்டு, திருமணத்திற்கு பின்னால் ஏற்படக்கூடிய பிரதிபலம் ஒன்றுதான். வித்தியாசம் என்ன? அது ஹலாலான முறை, ஜினா என்பது ஹராமான முறை. பெட்டல்ல முறையில தான் வித்தியாசம். நடைமுறையில் அனைத்து உண்டு. திருமணத்திற்கு பின்னாலையும் குழந்தை, விபச்சாரத்திற்கு பின்னாலையும் குழந்தை, எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஆனால் இந்த ஹலாலான முறைக்கு ஒரு வழி வேண்டும். பெண்ணுடைய தரப்புல ஒருவர் பொறுப்பாக நிற்க வேண்டும். இரண்டு ஷாஹிதுகள் அந்த இடத்திலே ஊர்ஜிதம் செய்யப்பட வேண்டும். நான் ஹலாலான முறையிலே திருமணம் செய்கிறேன் என்ற வார்த்தை மொழியப்பட வேண்டும். இவ்வளவுதான் வித்தியாசம் தாய்மார்களே சகோதரிகளே. ஆனால் இஸ்லாம் எவ்வளவு தூரத்துக்கு யோசித்திருக்கிறது, சமூக ரீதியாக வரக்கூடிய பிரச்சனை, ஜினாவின் மூலமாக ஒரு மனிதனுக்கு பாவம் மட்டுமல்ல பயங்கரமான நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எய்ட்ஸ் என்ற நோய்க்கு அடிப்படை காரணம் என்ன? ஹராமான முறையிலே தன்னுடைய தேவைகளை ஆசைகளை பூர்த்தி செய்ய யார் உட்படுவார்களோ தீனுக்கும் ஆபத்து ஏற்படுகிறது. அவர்களுடைய உடம்பு ரீதியான தாக்கல், உடம்பு ரீதியான நோய்களும் ஏற்படுகிறது. அதனால் அந்த பிரச்சனையை நீக்க அல்லாஹ் நிக்காஹை அமைத்திருக்கிறார். மூன்றாவது அஸ்ஸிலா, அஸ்ஸிலா பைனல் முஜ்தமா. நாம் முஸ்லிம் சமூகமாக வாழ்கிறோம். யூகேல ஒரு குடும்பம் வாழ்கின்றா அவர்களும் முஸ்லீம்கள். நாம் இலங்கையில் இருக்கிறோம், ஆனால் அவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது, முஸ்லீம் என்ற தொடர்பு. அந்த தொடர்பை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி நிக்காஹ் என்பதை ஏற்படுத்தியிருக்கிறார். யா ஐயுஹன்னாஸ், மக்களே, இன்னா ஹலக்னாகும் மின் ஸக்கரின் வ உன்தா, உங்களை ஆண்களாக பெண்களாக நான் படைத்திருக்கக்கூடிய நோக்கம் என்ன? உலகத்தில் அல்லாஹ் அனைவர்களையும் ஆண்களாக படைக்கிறது, பெண்களுடைய சட்டமே தேவையில்லை. அல்லது பெண்களாக அல்லாஹுக்கு படைக்க முடியும், ஆண்களுடைய இந்த சட்டத்திட்டங்களும் தேவையில்லை. அல்லது முழு உலக மக்களும் ஒரே நிறம், முழு உலக மக்களுடைய பாஷையும் ஒரே பாஷை, முழு உலக மக்களுடைய அவர்களுடைய அன்றாட புழக்கமான அனைத்து விடயங்களும் ஒன்று, ஒரே நாடு. அல்லாஹ் சொல்றான், நாம் உங்களை ஆண்கள் பெண்களாக படைத்ததனுடைய நோக்கமும் வஜஅல்நாகும் ஷுஊபன், பல கிளைகளாக. அந்த காலத்தில் கோத்திரங்கள், குரைஷ் கோத்திரம், தௌஸ் கோத்திரம், பனு குறைவா, பனு கைனுகா, இதெல்லாம் அந்தந்த கூட்டங்களுடைய பெயர்கள். இப்படி இந்த காலத்தில் நாங்கள் அமெரிக்காவை சேர்ந்தவர்கள், நாங்கள் ரஷ்யாவை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்தியாவை சேர்ந்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், பாஷைகளை கொண்டு பெருமை அளிக்கவல்ல. எங்களுடைய பாஷை ஆங்கிலம். நாம் ஐரோப்பா கண்டங்களில் வாழக்கூடியவர்கள், நாம் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் ஹிந்தி பேசுகிறோம், நாங்கள் அரபு நாட்டிலே வாழக்கூடியவர்கள் எங்களுடைய பாஷை அரபு என்று பாஷைகளை வைத்து பெருமை அளிக்கவல்ல. திருமணத்தின் மூலமாக ஒரு தாரம் ஏற்பட வேண்டும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவர் இலங்கையை சேர்ந்த ஒரு பெண்ணை முடிக்கிறார், இரண்டு நாட்டுக்கு மத்தியிலே ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இதனாலதான் இஸ்லாம் இன்னொரு அமைப்பில் சொல்லியிருக்கிறது, ஒரே குடும்பத்திற்கு உள்ளால் திருமணம் செய்வதை இஸ்லாம் மிக பெரிசாக அதை விரும்பல்ல. ஏனென்றால் குடும்பங்கள் சுருக்கப்படும். இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? தூரமாக இருக்கக்கூடிய உறவுகள் திருமணத்தின் மூலமாக அண்மிக்க வேண்டும், அவைகள் கிட்டவாக வேண்டும். இதுதான் திருமணத்துடைய நோக்கம். உங்களுக்கு மத்தியில் தாரு ஏற்பட வேண்டும். நான்காவது காரணம் சொல்லப்படுகிறது, திருமணத்துடைய நோக்கம். ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது, யார் தன்னுடைய ஆசையை தன்னுடைய உணர்வை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே திருமணம் செய்தால் பக்கது ஜனா, அவர் விபச்சாரம் செய்துவிட்டார். திருமணத்துடைய நோக்கம் அதுவல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், ஆண்களை பார்த்து சொன்னார்கள், ஏ ஆண்களே, தஸவ்வஜு அல் வதூத் அல் வலூத், ரொம்ப இரக்கமான சொஃப்டான இரக்கத்தன்மை உள்ள அதிகமான குழந்தைகளை பெற்றுத்தரக்கூடிய பெண்களை திருமணம் செய்யுங்கள். فإني مكافر بكم الأمم يوم القيامة قيامத்துடைய நாளிலே நான் உம்மத்துகளால் கூடுதலாக உள்ளவனாக இருக்க வேண்டும், என்னுடைய உம்மத் அதிகமானவர்களாக இருக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருக்கிறது. இது ஒரு நோக்கம். அப்ப திருமணத்துடைய நோக்கம் அதிகமான குழந்தைகள் உருவாக்கப்பட வேண்டும். சூரா நிசா பெண்கள் சம்பந்தமான அந்த சூராவிலே முதல் ஆயத், யா ஐயுஹன் நாஸ் தக்கு ரப்பகும், மக்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், خلقكم من نفس واحدة ஒரே ஆத்மாவிலிருந்து நான் உங்களை படைத்திருக்கிறோம், وبص منهما رجالا كثيرا ونساء அந்த ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்த அவைகளை நாங்கள் ஆண்கள் பெண்களாக அதிகமாக உலகத்திலே பரத்துறோம். குடும்ப கட்டுப்பாட்டுக்கு உலக இஸ்லாத்தில் எதுவுமே இல்லை. அந்த மசாலாவை யாரும் கேட்க வேண்டாம், அந்த தீர்ப்புகள் கேட்கவே வேண்டாம். குடும்ப கட்டுப்பாடு இஸ்லாத்தில் முடியுமா? அந்த கேள்விக்கு இடமே இல்லை. ஏன்? குர்ஆனுடைய நோக்கம் திருமணத்திற்கு பின்னால் சந்ததிகள் கூட வேண்டும், குழந்தைகள் அதிகமாக வேண்டும். இதுதான் திருமணத்துடைய நோக்கம். ஐந்தாவது காரணி, அல்லாஹ் ரப்பல் இஸ் சுப்ஹானஹு தஆலா நபியுடைய ஆழப்பெரிய ஒரு வழிமுறை, ஒரு சுன்னா, அந்த சுன்னத்தை பின்பற்றுவதே, அதன் ஊடாக நோய்கள் தவிர்க்கப்படும். சுன்னத்துகளின் ஊடாக நோய்கள் தவிர்க்கப்பட வேண்டும். பிரதானமான ஐந்து காரணிகள். தாய்மார்களே, சகோதரிகளே, உலகத்தில் நாம் ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். இந்த உலகத்தை பத்தி நிறைய பேர் ஹெடிங் போடுறாங்க, அறிவுள்ள சமூகம் அல்லது மேலதிகமான தகவல்களை திரட்டி விஞ்ஞான போக்கிலே போகக்கூடிய, விஞ்ஞானத்திலே முன்னேறி போகக்கூடிய ஒரு சமூகம் அல்லது தொழில்நுட்பத்திலே உயர்ந்த ஒரு சமூகம் என்று பெயரெல்லாம் இடப்பட்டது. குர்ஆன் ஹதீஸுக்கு கீழால் இந்த சமூகத்தை உற்று நோக்கினால் ஒரு ஹெடிங் போடலாம், இது தினாவுடைய உலகம். தினாவுடைய உலகம், விபச்சாரத்துடைய உலகத்தில் வாழ்றோம். விபச்சாரத்துடைய உலகம் ஆக பயங்கரம், ஜஹானத்தில் ஆகப்பெரிய ஜாகில்கள் இருக்கக்கூடிய உலகம் தான் இது. ஜாகிலியா காலத்தில் பெண்களை எப்படி அவர்கள் மதித்தார்கள்? பெண்களுக்கு சொத்துக்களை கொடுக்க மாட்டார்கள். வராகத்துடைய பங்கு, அனந்தர சொத்து பெண்களுக்கு கிடையாது. அவர்கள் சொல்வார்களாம், அனந்தர சொத்து யாருக்கு தெரியுமா? யார் வாழ்ந்து போர் செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அனந்தர சொத்து, பெண்களுக்கு அந்த சொத்து கிடையாது. அது மட்டுமல்ல, கல் அம்சியா, ஒரு மிருகம், ஒரு பொருள் சந்தையில் எப்படி விற்கப்படுகிறோ இந்த பொருளை போன்று பெண்களை பாவித்தார்கள். யாருக்கும் பாவிக்கலாம், யாரும் அனுபவிக்கலாம் என்று பெண்களை பார்த்தார்கள். அடுத்து பெண் குழந்தைகள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால், அல்லாஹ் குர்ஆன் அப்படி தான் சொல்றான், வைதா புஷ்ர அஹதுஹும், நன்மாராயம் என்ற பேச்சு எப்ப வரும்? சந்தோஷத்துக்கு. ஒருத்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு நன்மாராயம் சொல்ல போறேன், என்ன? உங்களோட தந்தை மரணித்துட்டார். இது நன்மாராயமா? நன்மாராயம் என்பது சந்தோஷமான செய்தி. ரப்பே சொல்றான், பெண் குழந்தை கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பது கவலையான செய்தி அல்ல, அது பஷாரத், அது நன்மாராயம். குர்ஆன்ல அல்லாஹ் குழந்தைகளை பற்றி பேசும் பொழுது முதலாவது ஆரம்பிக்கிறான் ஆண்களை அல்ல, பெண்களை. அல்லாஹ் நாடி அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுப்பான். வயஹபு லிமை யஷாஉல்குர், நாடினவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுப்பான். முதலாவது பெண்ணை முற்படுத்துறான். ஏன்? அரபு இலக்கண இலக்கிய உசூலியங்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்தில் பெரிய ஒரு அர்த்தம் மறைந்திருக்கிறது. அல்லாஹ் பெண்களுக்கு அந்த அலிஸ்லாமை போடாமல் மொத்தையாக சொல்றார். இனாசா அலிஸ்லாம் இல்லை, அலிஸ்லாம் போடாமல் சொல்லப்பட்டால் அது குறித்து சொல்வதல்ல. அலிசும் லாபம் ஒரு சொல்லோடு சேரும் பொழுது அந்த சொல்லை குறிப்பிட்டு சொல்வது. ஆணை சொல்லும் பொழுது வயஹபு லிமை யஷா அஸ்-ஸுகூர், ஆணுக்கு அலிஸ்லாம போட்டுகிறார். முஃபஸ்ஸிரீங்கள் விளக்கப்படுத்துறாங்க இதுல அல்லாஹ் எவ்வளவு பெரிய அர்த்தத்தை வைத்திருக்கிறான் என்றா, அலிஸ்லாம் போட்டிருப்பது குறிப்பிட்டு சொல்வது. ஆண்களிடத்திலே குறிப்பிட்ட பரக்கத்து தான் இருக்கிறது, பெண்களிடத்திலே அளவில்லாத பரக்கத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் அந்த அலிஸ்லாமை போடாம சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நடை நன்மாராயமாக சொல்லப்பட்டால் உங்களுக்கு ஆண் பெண் குழந்தை கிடைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால் முகம் அப்படியே கருத்துக்கிட்டு போகும். பார்த்திருக்க அந்த பெற்றோர்களுடைய முகம் கருத்திடும். அதை ஒரு கேவலமாக நினைப்பார். நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட அடி மனதை தொட்டு செல்லுங்க, எங்களுக்கு இந்த அந்த கவலை ஈக்குதா இல்லையா? சாதாரணமாக பேசுறாங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தை? இரண்டு பேர். ஆனா பெண்ணா? ரெண்டு பேரும் பெண்கள். அப்படியாக இருந்தா இப்பிலிருந்து பேங்க்ல சல்லி போட வேண்டியதுதான். ஓப்பனா பேசுறாங்க. அப்ப இதுக்கு அறிவாளிங்க சொல்ற, இவர்களுக்கு பேர் அறிவாளியா? அந்த காலத்தில பிறந்த குழந்தையை குழி தோண்டி புதைத்தார்கள். இன்றைக்கு பிரெக்னட் 4 மாதத்துக்கு பின்னால் குழந்தை தரித்திருக்கிறது. வயிற்றுக்கு உள்ளால் வைத்தே குழந்தைகளை குழி செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய ஜஹாலத்! கியாமத்துடைய நாளையில சில குழந்தைகளை அல்லாஹ் எழுப்பாட்டுவான். அந்த குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், ஏன் நீங்க கொலை செய்யப்பட்டீங்க? உங்களை ஏன் கொண்டாங்க உங்களை பெற்றோர்? அல்லாஹ் கேட்பானாம், உங்களோட பெற்றோர்கள் உங்களை எதற்காக வேண்டிக் கொண்டார்கள்? அல்லாஹ் சொல்றான், அந்த பெண்களிடத்திலே குழந்தைகளிடத்திலே கேட்கப்படும், ஏன் உங்களோட பெற்றோர் உங்களை கொண்டாங்க? ஏன் கொண்டாங்க? வசதி வாய்ப்பை முன்னால் வைத்துக் கொண்டார்கள். ஜஹாலத், அதை விட பெரிய ஒரு ஜஹாலத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அதனால அன்றைய காலத்தில் இருந்த எங்களுடைய அப்பமார்கள், எங்களுடைய பெற்றோர்களுக்கு இருந்த குழந்தைகள் 10க்கும் மேற்பட்ட குழந்தை. இப்ப எல்லோருக்கும் 2 அல்லது 3 4 குழந்தைகளை பெற்றெடுத்தாலும் அதையும் கீழ்த்தரமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். திருமணத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? குழந்தைகள் அதிகமாக வேண்டும். அது எந்த மருத்துவர்கள் சொன்னாலும், எந்த பார்மசியில் அந்த டேப்லெட்டை மாத்திரையை அவர்கள் விற்றாலும், குடும்ப கட்டுப்பாடு என்பதே மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. தாய்மார்களே, சகோதரிகளே, இதுதான் திருமணத்துடைய நோக்கம். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் 11 திருமணம் செய்தார்கள்? உலகத்தில் பெரிய ஒரு கேள்வி, ஏன் செய்தார்கள்? சிறிய வயது குழந்தை, என்னோட வார்த்தையில குழந்தைன்னு சொல்லணும். ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா எப்படிப்பட்ட பெண்ணா, எவ்வளவு குறுகிய புத்தின்டா! ஒரு பெண் என்ற அடிப்படையில் மார்க்கத்துடைய விடயத்தில் மிகப்பெரிய ஒரு முஃப்தி ஹதரத் இப்னு மஸ்ஊத் சுப்ஹானல்லாஹ். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் மஷூரா கேட்காமல் ஒருவரை அமீராக ஆக்குவதாக இருந்தால் அது இப்னு மஸ்ஊத் தான். நபி அவர்களுடைய காலத்திலே, நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது 15 முஃப்திகள் இருந்தார்கள். அதுல ஒருவர் ஹதரத் இப்னு மஸ்ஊத். அப்படிப்பட்ட இப்னு மஸ்ஊதும் ஹதரத் ஆயிஷா உடத்திலே போவார்கள். வீட்டு முத்தத்திலே ஹதரத் இப்னு மஸ்ஊத் இருப்பார், ஹதரத் ஆயிஷா வீட்டுக்கு உள்ளால் இருந்து ஹதீஸை படித்து கொடுப்பார். சுமார் 2210 ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார் பெரியோர் முஃப்தி. ஆனால் பெண்கள் என்ற அமைப்புக்கு வரும் பொழுது எப்படி நடந்து கொள்வாங்கண்டா, ரொட்டி சுடுவதற்கு மாவை பிணைந்து வைத்திருப்பார்கள். அதை பிணைந்து வைத்த மாவை ரொட்டி சுட வேண்டுமே என்ற எண்ணம் இருக்காது. நபி அவர்கள் வருவார்கள், ஹதரத் ஆயிஷா தூங்கியிருப்பாங்க. இப்ப கணவன் வருவாரே, சாப்பாடை தயார் செய்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் கூட வராது. சிறிய வயது, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணரை சூழ்நிலை ஏன் முடித்தார்கள்? பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எதை விளங்கப்படுத்துறாங்கண்டா, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா பெண்களும், எத்தனையோ நாட்டு பெண்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ விதம் விதமான பெண்கள் இருக்கிறார்கள். அந்த பெண்கள் எந்த குலத்தை நாட்டை சேர்ந்த பெண்ணாக இருந்தாலும் நபியவர்கள் திருமணம் முடித்த இந்த 11 பெண்களுடைய குணத்திற்கு உட்பட்டவர்களாக இருப்பாங்களாம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களோடு வாழ்ந்து இல்லற வாழ்க்கையையும் நடத்திவிட்டு பெண்களுடைய இயற்கையை சொல்கிறார்கள். அப்படி இல்லண்டா எப்படி சொல்வார்கள், பெண்கள் இப்படித்தான் இருப்பார்கள், வாழ்ந்து விட்டு சொல்கிறார்கள். மாரியத்தில் கிருசியா, அவ ஒரு கிருசி மிசிர், அந்த பெண்ணுக்கு பாலைவனம் சரி வராது, சூட்டு பிரதேசம் சரி வராது. நபி அவர்கள் அந்த பெண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளிரான வீட்டில் செய்து நபி அவர்கள் செய்து கொடுத்தார்கள். சஃபியா பின் சுஹை, அவ ஒரு மஜூசி, பாப்ப நெருப்பு வழங்கிய ஒரு யூதன். நபி அவர்கள் யூத ஒருவருடைய மகளையும் திருமணம் முடித்து இஸ்லாத்தின் படி வாழ அமைத்தார்கள். பெரிய ஒரு பணக்கார பெண்ணையும் முடித்து காட்டினார்கள். அந்த பெண்ணோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? நபி அவர்களுடைய 4வது மனைவி ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, அழகான மனைவி, அந்த பெண்ணோடு ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டார்கள்? உலகத்தில் தோன்றக்கூடிய அனைத்து பெண்களும் இந்த பெண்களுக்கு கீழாலதான் அமையப் போகிறார்கள். நபி அவர்கள் வாழ்ந்து விட்டுத்தான் பெண்கள் இப்படித்தான் இருப்பார்கள், அவர்களுடைய இயற்கை குணம் இப்படித்தான் என்று தெளிவாக மார்க்கத்துடைய விடயத்தை விளக்கிறார்கள். தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணத்துக்கு பேஸ் அடிப்படை எப்ப தெரியுமா ஆரம்பிக்குது? திருமணம் பேசக்கூடிய நேரத்திலே அல்ல. குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ்வுடைய நியதி எப்படி தெரியுமா, எப்படி உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்திற்கு முன்னால் வாழ்வாளோ அல்லது ஒரு ஒரு ஆண் வாழ்கிறானோ அப்படித்தான் அல்லாஹ் கணவனையும் மனைவியையும் அமைப்பான். குர்ஆன் சொல்லுது, அஸ்ஸானியா அஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிக் என்ற ஆயத்தையும், அல் கபீஸாத்து லில் கபீஸீன் என்ற ஆயத்தையும் இணைத்து அல்லாமா இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் ஒரு அழகான விளக்கத்தை சொல்கிறார். அந்த ஆயத்துடைய அர்த்தம் என்ன தெரியுமா? விபச்சாரம் செய்த ஒரு ஆண் விபச்சாரம் செய்த ஒரு பெண்ணை தான் முடிப்பான். திருமணத்துக்கு முன்னால் எப்படி வாழ்க்கை அமைதோ அந்த வாழ்க்கையுடைய அடிப்படையை கொண்டுதான் அவளுக்கு வரக்கூடிய கணவனையோ மனைவியையோ அல்லாஹ் அமைப்பான். இதன் நியதி, திருமணத்திற்கு முன்னால் பாவத்தை செய்து ஹத்தை வாங்காமல் இருந்து இவர் போய் முழு உலகத்திலேயும் பெண் தேடுகிறார். முழு உலகத்திலேயும் பெண் தேடினாலும் எந்த பாவத்தை செய்தாரோ அதே பாவம் செய்த பெண்ணைத்தான் அல்லாஹ் மனைவியாக கொடுப்பான். குர்ஆன் சொல்லுது, அல் கபீஸாத்து லில் கபீஸீன், கெட்ட பெண்களுக்கு கெட்ட ஆண்கள் தான், நல்ல மனமான சாலிஹான பெண்களுக்கு சாலிஹான கணவனை கொடுப்பான். இப்ப யோசிக்கலாம், சிலர் இதற்கு மாற்றமாக நடந்திருக்கிறது. எப்படி? அவர் பெரிய பாவம் செய்தவர், ஆனால் கிடைத்திருக்கக்கூடிய மனைவி சாலிஹான மனைவி. உண்மையிலே யோசித்தால் அவர்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை பின்னால் அந்த ஃபேமிலியுடைய விடயத்தை யோசித்தால், ஆராய்ச்சி செய்தால், அப்படி ஒரு பாவம் செய்தில்லை. அப்ப குர்ஆன் பொய்யே, நான் ஒரு கெட்டவன் ஆனால் சாலிஹான ஒரு பெண் எனக்கு கிடைத்திருக்கிறது, இப்படி யோசிக்கலாம். அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், அல்லாஹ்வுடைய ஆயத் பொய்யாகாது, அல்லாஹ்வுடைய ஆயத் பொய்யாகாது. விளக்கம் எழுதுகிறார், அப்படி ஒரு மனிதனுடைய திருமணத்துடைய வாழ்க்கையிலே அப்படி ஒரு பெண் மாற்றினால் அல்லாஹ் எப்படிப்பட்ட பெண்ணை தெரிவா கொடுப்பாராம். இவர் பெரிய ஒரு பாவம் செய்தவர், ஹத்த வாங்கி துப்புரவாக அல்ல, திருமணத்திற்கு முன்னால் தன்னை அவர் அந்த மனிதர் அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு தௌபா செய்யல, ஆனால் சாலிஹான பெண்ணை முடிச்சிருக்கிறார். எதிராக அந்த பெண்ணை அல்லாஹு தஆலா எப்படி ஆக்குவான் என்றா, சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைத்தால் அந்த பாவம் செய்யக்கூட உணர்வை அல்லாஹ் கொடுப்பான். அப்படி பாவம் செய்த பெண் கிடைக்காவிட்டாலும் சந்தர்ப்ப சூழ்நிலையை வைத்து பாவம் செய்வேன் என்ற உணர்வுள்ள பெண்ணாக அவள் இருப்பாளாம். இதுதான் அடிப்படை. திருமணத்திற்கு முன்னால் எப்படி வாழ்க்கை அமைதோ அதே போன்றுதான் அவளுடைய திருமணத்திற்கு பின்னாலையும் அமைவது. தாய்மார்களே, சகோதரர்களே, நிகாஹில பல முறை இருக்கிறது. ஒன்று இருக்கிறது அந்நிகா அல் இஸ்திபுவா, இத ஜாஹிலியா காலத்தில் இருந்த ஒரு முறை. எப்படி என்றால், ஒரு மனிதர் ஒரு ஆண் அவருடைய மனைவிய அவர்களுடைய அந்த கணவனுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடிய மிக பெரிய ஒருவருக்கு அவர் கணவனாக இருக்கும் பொழுதே தன்னுடைய மனைவியை கொடுப்பார். இது ஜாஹிலியா காலத்தில் இருந்துச்சு. உதாரணமாக நாம் எங்களுடைய ஊர்ல கூட்டத்தில் யாரை பெரியவர்கள் என்று மதிக்கிறோமோ அவர்களுக்கு முதலாவது ஒரு பொருளை கொடுப்போம். அவருத்தான் முதலாவது மஸ்ஜிதை திறக்க வேண்டும், அவருத்தான் முதலாவது இந்த பள்ளியை ஓபன் பண்ண வேண்டும் என்று யாருக்கு கொடுப்போம், நல்ல சமூகத்தில் எதிர்படக்கூடிய ஒருவர். எவ்வளவு பெரிய அந்த ஜாஹிலியா காலத்திலிருந்த வழக்கம் என்னன்னா, அந்த நிக்காஹுடைய முறை திருமணம் முடித்த அவருடைய அந்த மனைவிய கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒருவருக்கு கொடுப்பாங்க. ஜினாவுக்கு சுருக்கமாக சொல்ல போனா ஜினாவுக்கு இந்த முறை அந்த காலத்தில் இருந்துச்சு. இதுல சொல்ல வரக்கூடிய விடயத்தை கவனமா அவதானிங்க, என்ன சொல்ல வரேன். இது ஜாஹிலியா காலத்துடைய முறை. இரண்டாவது நிகாஹுல் முத்அ, தற்கால நிகா. இதுல சூடுவாகுடைய காலத்திலேயும் ஹலாலாக இருந்துச்சு. சஹாபாக்க யுத்தத்திற்காக வேண்டி போவாங்க, போனால் பல மாத காலம் அந்த இடத்திலே தருத்து அங்கே அவர்கள் தங்கி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதனால் தற்கால நிகா, போன இடத்தில மனிதன் என்ற அடிப்படையிலே பாவம் நிகழ்ந்து விடாமல் அந்த காலத்துடைய அந்த பீரியத்துக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு பெண்ணை நிகா செய்து அதற்கு பின்னால் திரும்ப ஊருக்கு வரும் பொழுது சலாக் சொல்லிட்டு வருவாங்க. இது அந்த காலத்தில் முறையாக இருந்துச்சு, பின்னால அது ஹராமாக்கப்பட்டுச்சு. மூன்றாவது நிகாஹு ஷியார், அது எப்படி என்றால் அந்த நிக்காஹல மஹர் இல்லை. உதாரணமாக நான் என்னுடைய மகளை இன்னும் ஒருவருடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், அவர் அவருடைய மகனை என்னுடைய மகளுக்கு மாற்று கல்யாணம். மகள் என்ன, அதை மாற்றி முடிக்கிறது தான் மகள், அதான் நிக்காஹு ஷியார். இதுல ஆக பயங்கரம், இவர் கணவனாக இருக்கும் பொழுது மனைவியை அவர்களிடத்திலே மதிக்கக்கூடிய ஒருவருக்கு கொடுத்து எடுக்கிறது. இரண்டாவது ஹராமாக்கப்பட்ட முறை தற்கால நிகா. இப்ப யோசிப்போம், இது ஜாஹிலியா காலத்தில் இருந்த முறை. இந்த முறை இப்ப உலகத்தில் இருக்குதா இல்லையா? இந்த ஹராமான முறை உலகத்தில் இருக்குதா இல்லையா? பணம் தேவை, சொத்து தேவை முடிக்கிறான். நான் இதுக்கு பின்னால சொல்ல வரல, சுபஹானல்லாஹ். விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில நபர்களை சொல்லலாம். அப்படின்னால் ஒத்தர் இறந்து பேர் அல்ல, விதிவிலக்கானவர்கள் இருப்பாங்க, அதிகமானவர்கள். நிறைய பேரை விசாரித்தா முடித்து ரெண்டு குழந்தை, இப்ப பசுஹ் அல்லது தலாக் அல்லது குலு அல்லது ரஜாயத், மீட்டி எடுக்கக்கூடிய தலாக்கள் இருப்பார் அல்லது முத்தலாக், மூன்று தலாக்கும் சொல்லப்பட்ட நிலைமையில எப்படியாவது இருக்கும். ஏன் அந்த லெக்க அடைவதற்காக வேண்டி தற்காலிக்கா. இரண்டாவது அற்ப சொற்ப ஒரு நேசம் நண்பன் என்ற அடிப்படையில். சுபஹானல்லாஹ், இலங்கையில் நடக்கக்கூடிய செய்திகளை நாம் இன்னும் அடிப்படையாக கேள்விப்படல. சில காதிமார்களை அணுகி அவர்கள்ட்ட கேளுங்க, ஏன் சலாத் ஏற்படுகிறது? ஒரே நண்பர்கள், ஒரே நண்பர்கள் திருமணத்திற்கு பின்னால் ஒரு சுற்றுலா, விடுமுறை காலத்தில் சுற்றுலா போவாங்க ஃபேமிலியாக. நண்பர்கள் நண்பர்களுடைய மனைவிமார்கள் சுற்றுலா போய் அங்கே மாற்று அமைப்பிலே தொடர்பு ஏற்பட்ட சரித்திரம் எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்குது. இதை விபரிக்க தேவையில்லை, நீங்க எல்லாம் பெண்கள், விபரிக்க தேவையில்லை. ஒரே ஹோட்டல்ல தங்குறாங்க, அவருடைய மனைவியோடு இவர், இவருடைய மனைவியோடு அவர், அந்நியவர்கள் அல்ல முஸ்லீம்கள். இதற்கும் மேலதிகமாக சொல்ல போனால் இப்ப நாங்க எவ்வளவு பயங்கரமான காலத்துல வாழ்றோம் என்றா, ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது போன்று ஜினா உடைய உலகம் எப்படி பயங்கரம் என்றா, தந்த ஒரு குழந்தைய, தந்த ஒரு பிள்ளைய பட்ல ஏற்று விடுவதல்ல, பெற்ற வாப்பவோட மகளை அனுப்ப முடியாத காலம். யாருக்கும் மறைக்கேயா, யாருக்கும் இல்லை என்று சொல்ல முடியாது. இலங்கை சரித்திரத்தில் இருக்குது, தந்த சொந்த மகளோடு விபச்சாரம் செய்த சரித்திரம் இருக்குது. சுபஹானல்லாஹ், மறுக்கணுமா இதை? அவ்வளவு பயங்கரமான காலம். நிகா என்பதை இஸ்லாம் ஏற்படுத்தினதே விபச்சாரத்தை தடுக்க. விபச்சாரம் என்பதை அடிப்படையிலே ஆண்கள் பெண்கள் சேருவதல்ல, ஒரு பாவம் நடப்பதற்கு முன்னால் கலங்கள் அமைக்கப்படும். உதாரணமா தஜ்ஜாலுடைய பித்னா பயங்கரமான பித்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எப்படி பித்னாண்டா, ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய மனைவிய வீட்டில் கைத்தால் கட்டிவிட்டு போவானாம். கேட்கப்படும், ஏன் இல்ல, இவளை அவிழ்த்துவிட்டால் முருத்ததாக வைத்திருவாள். அப்படி பித்னா. தஜ்ஜாலுடைய பித்னாவில் மாற்றது கூடுதலாக பெண்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் தான் மாற்றுவாங்க. அப்ப உலகத்தில் இவ்வளவு வேகமாக அவன் முஸ்லீம்களை வழிகெடுப்பான்டா இல்ல, அதற்கு முன்னால் தஜ்ஜாலுக்கு மைதானம் அமைக்கக்கூடிய 30 குட்டி குட்டி தஜ்ஜால்கள் வருவாங்க. ஹதீஸ்ல வந்து அவங்க வந்து தஜ்ஜாலுக்கு கரட்டை அமைச்சு கொடுப்பாங்க. மார்க்கத்தில் இல்லாத விடயங்களை சொல்லுவார், ஹலாலை ஹராம் என்று சொல்லுவார், ஹராமை ஹலால் என்று சொல்லுவார், நீங்கள் கேள்விப்படாத புதிய ஹதீஸ்களை சொல்லுவார். இப்படி குட்டி குட்டி தஜ்ஜாலுகள் உலகத்தில் வருவார், எல்லாரையும் வழி கெடுத்தி அடுத்த கால வச்சா முருசத் என்ற அளவுக்கு வச்சுட்டு போவாங்க. பெரிய தஜ்ஜால் வந்து ஒரே கவ்வாக கவ்வுவார். இது மார்க்கத்துடைய லைன்ல பெண்கள் மாற்றிருக்கக்கூடிய ஆகப்பெரிய பித்னா. இதே போல விபச்சாரம் நடப்பதற்கு திடீரென்று ஒரு விபச்சாரம் நடக்காது, அதற்கு முன்னால் சில முன் நடவடிக்கை இருக்கிறது. பேசுவது, கதைப்பது, பார்ப்பது, ரசிப்பது, நுகர்வது, இவைகளின் ஊடாக ஜினா நடைபெறும். அதனாலதான் இஸ்லாம் ஜினா செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லல. வலா தஃபலு ஜினா, ஜினா செய்ய வேண்டாம் அப்படி சொல்லல. வட்டி சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். வலா தஃபலு ரிபா, வலா தஷ்ரபுல் கம்ர், மதுபானம் பிடிக்க வேண்டாம். ஆனா ஜினாவை சொல்லும் பொழுது வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு நெருங்கவும் வேண்டாம். அது என்ன நெருக்கம்? ஒரு பெண்ணுடைய வாசன திரவியம் ஒரு ஆண் நுகர்வது. திருமதியுடைய ஹசனான ரிவாயத், ஐயு இம்ராதி, யாராவது பெண் யாராக இருக்கட்டும், இது வேறொரு தலைப்புல வந்தாலும் திருமணத்தோடு சம்பந்தப்படுகிறது, அதனால சொல்கிறேன், ஐயு இம்ராதி, யாராவது பெண் மர்ரத்தில் ரிஜால், ஆண்கள் இருக்கக்கூடிய இடத்தின் பக்கமாக நடந்து போகிறாள், அவருடைய எந்த உறுப்பையும் வெளியே தென்படுத்தல காட்டல, அவள் பூசிருக்கக்கூடிய வாசன திரவியம் அது பேசியமாக இருக்கட்டும், கிரீமாக இருக்கட்டும், அத்தராக இருக்கட்டும், அல்லது பவுடராக இருக்கட்டும், இந்த வாசன திரவியம் ஆண்களுக்கு நுகர், ஆண்கள் நுகர்றாங்க, ஆண்களுக்கு வாசம் அடிக்குது, மனம் வீசுது. நபி அவங்க சொன்னாங்க, பஹிய ஜானியா, அப்படி ஆண்கள் உங்களோட வாசத்தை நுகர்ந்தால் நீங்க விபச்சாரி. விபச்சாரி என்பது சின்ன வார்த்தையா? ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, விபச்சாரம் செய்யாத ஒரு பெண்ணை பார்த்து ரசூலுல்லாஹ் விபச்சாரம் சொன்னாங்களா? இல்ல, அதுதான் விபச்சாரத்துடைய அடிப்படை, வாசம். பஹியதானியா, நாங்க யோசிக்கிறோம் பெண்கள், அடே ஆண்கள் தானே நுகர்றாங்க, ஆண்கள் தானே பார்க்கிறாங்க, நீங்க பூசி கொண்டு போகக்கூடியவைகள், அவைகளை நீங்கள் பூசினதனால ஆண்கள் நுகர்றாங்க. குர்ஆன் சொல்லுது, பெண்கள் நடக்கும் பொழுது கால்கள் டைர் போன்ற இடத்துல, கடினமான பூமி போன்ற இடங்கள்ல பெண்கள் நடக்கும் பொழுது ஒரு விதமான சத்தம் கேட்கும், சொப் என்ற சத்தம் கேட்கும். குர்ஆன் சொல்லுது, அல்லாஹ் பெண்கள் காலில் அணியக்கூடிய ஸ்லீப்பர் இருக்குது, இந்த ஸ்லீப்பர் அழகல்ல, ஸ்லீப்பருடைய சத்தத்திலையும் அல்லாஹ் அழகை வைத்திருக்கிறான். அந்த பெண்கள் அணியக்கூடிய ஸ்லீப்பர்ல வரக்கூடிய சத்தமும் ஆண்கள் ஜினாவுக்கு தூண்டப்படுவாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, இது அடிப்படை, இதுதான் திருமணத்துடைய சட்டம். நிறைய பேர் திருமணம் முடிக்காம இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம்? உண்மையிலே மார்க்கத்துடைய சில காரணங்கள் கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆணாக இருந்தால் ஆண்களிலே சில குறைகள், திருமணம் முடிக்க முடியாத சில பலவீனங்கள், அவைகளும் ஊர்ஜீனமான ஒரு வைத்தியரின் மூலமாக நிரூபிக்கப்பட்டால் ஒரு பெண் அந்த பெண்ணுடைய உடல் ரீதியான விடயங்கள் ஊர்ஜீனமான ஒரு வைத்தியரின் மூலமாக நிரூபிக்கப்பட்டால் அந்த பெண்களை ஆண்களை திருமணம் செய்து வைக்க முடியாது. அப்படியான தக்க காரணம் இல்லாமல் யாராவது திருமணம் முடிக்காமல் இருந்தால், நபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்திலே ஆக கெட்ட மவுத், ஆக கேவலமான மவுத், திருமணம் முடிக்காமல் மரணிப்பது. யாருக்கும் திருமணம் முடிக்காமல் இருக்க முடியாது. அந்த குறிப்பிட்ட காரணிகள் உடையவர்களை தவிர அடுத்த அனைவர்களும் திருமணத்துடைய வழிமுறையை பின்பற்றி ஆக வேண்டும். தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் முடிக்கக்கூடிய வயது அதில் வந்திருக்கிறது. நபியவர்களுடைய முதல் திருமணம் மனைவிக்கு வயது 40, ரசூலுல்லாஹிக்கு வயது 25. ஷாமுக்கு வியாபாரத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வந்து 2 மாதத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை முடிக்கிறார்கள். அப்பொழுது நபி அவர்களுக்கு வயது 25 வாலிபர். அபு யஅலாவுடைய ஹதீஸ் வருகிறது, ஐயு ஷாபின் தஸவ்வஜ ஃபீ ஹதாஸத்தி ஸின்னி, யாராவது ஒரு வாலிபர் என்றால் ஒரு வாலிப பெண் அல்லது ஒரு வாலிபர், அவருடைய சிறிய காலத்திலேயே, சிறிய காலம் ஒரு 15 வயது அல்ல, வாலிபத்துடைய அந்த ஆரம்பத்திலேயே திருமணம் முடிக்கும் பொழுது அஜ்ஜ ஷைத்தான், அப்படி யாராவது முடிச்சார், ஒரு வாலிபர் 25 முடிக்கிறார், 26 முடிக்கிறார், மிச்சம் வயசு போக முன்னால ஒரு பெண் முடிக்கிறார் என்றால் அஜ்ஜ ஷைத்தான், யா வைலா, ஷைத்தான் கத்தி கதறானாம், யா வைலா, எனக்கு ஏற்பட்ட கைசேதமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே, அசமமின்னி தீனஹு, என்னிலிருந்து அவனுடைய தீனை அவன் பாதுகாத்துக் கொண்டு விட்டான். ஷைத்தான் சத்தம் போடுறான். சிறிய வயதில வாலிப வயதிலேயே திருமணம் முடிப்பது ஷைத்தானுக்கு ரோஷத்தை ஊட்டும். மீசானுல் ஹிக்மா என்ற ஒரு கிதாப், அந்த கிதாபுடைய 8800வது ஹதீஸ் நினைக்கிறேன், அதுல வந்திருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், திருமணம் முடித்த ஒருவருடைய இபாதத்திற்கும் திருமணம் முடிக்காத ஒருவருடைய இபாதத்திற்கும் மத்தியில் வித்தியாசம் இருக்கு. சொன்னார்கள், அல் முதஸவ்விஜுல் நாயிம், திருமணம் முடித்த ஒருவர் தூங்குகிறார், திருமணம் முடித்தவராக தூங்கிக் கொண்டிருக்கிறார். அத்வது இந்தல்லாஹி மின ஸாயிமில் காயிமில் அஸ்ப், திருமணம் முடிக்காத நோன்பு பிடித்து இறை வணக்கம் செய்யக்கூடிய ஒருவருடைய வணக்கத்தை விட திருமணம் முடித்தவருடைய தூக்கம் சிறந்தது. ஏன்? அவர் தக்பீர் கட்டினாலும் சிந்தனை அங்கிருக்கும். அவர் நோன்பு பிடித்திருப்பார், ஆனால் கண் வேற ஒன்றை பார்க்கும். இவர் தூங்குவார், நிம்மதியாக தூங்குவார். ஏன்? திருமணம் முடித்தவர். அவல்ல வித்தியாசம் இருக்குது. தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணத்திற்கு செல்வம் அவசியம் இல்லை, சம்பாதித்துத்தான் திருமணம் முடிக்கணும் இல்லை. திருமணத்திற்கு அடிப்படையான தேவை, அவர் எந்த பெண்ணுடைய கரத்தை பிடிக்கிறாரோ அந்த பெண்ணை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய போதுமான அளவுக்கு பணம் இருந்தால், செல்வம் இருந்தால் அவர் திருமணம் முடிப்பது அவசியம். நிறைய பேர் திருமணத்துக்கு காரணம் சொல்றாங்க, கையில வசதி இல்லையே. திருமணத்திற்கு வசதி வேண்டும் ஏற்படுத்தினது யார்? இஸ்லாமா? நாங்க தான். திருமணத்திற்கு வசதி வேண்டும் என்ற ஒரு போர்டரை போட்டது, தலைப்பை போட்டது நாங்க. இஸ்லாத்துக்கு அந்த சட்டமே இல்லை. நபி அவர்கள் எப்படி திருமணம் செய்தார்கள்? ஒரு சஹாபி வாரார், யார சூரல்லா, திருமணம் செய்யணும். ஏன் திருமணம் செய்யல? மகர் கொடுக்க ஒன்றுமில்லை யார சூழல்லா, ஒன்றுமில்லை. நீங்க உடுத்திருக்கிறது ஒன்று, இந்த உடுப்பு மட்டும்தான் இருக்குது. இப்ப திருமணம் முடிக்கணும். ரசூலுல்லாஹுக்கு தேவை, இவர் தனி மனிதனாக வாழக்கூடாது, இவர் ஒரு வாழ்க்கை நடத்தணும். நபி அவங்க சொன்னாங்க, ஒன்றும் இல்லையா, உனக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியுமா? குல் ஹுவல்லாஹு அஹத் தெரியுமா? அந்த சூராவை ஓதி அதை மனைவிக்கு மகராக கொடுத்து முடியும். தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாம் வலியுறுத்தது, பாவத்திலிருந்து தடுப்பதற்கு இஸ்லாம் செய்யக்கூடிய ஆகப்பெரிய ஒரு வழி இது. அதனால் நாம் அனைவர்களும் யோசிக்க வேண்டிய அடிப்படை விஷயம், எங்கள வாழ்க்கையில திருமணம் எப்படி நடக்க வேண்டும், இஸ்லாம் காட்டி தந்த முறை எப்படி, நாங்கள் கஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். லேசான முறை இஸ்லாம் காட்டியிருக்கிறது. கணவன் மனைவி மிஸ்கீன்களாக இருந்தால் திருமணம் முடிங்க, அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். திருமணத்திற்கு பின்னால் அல்லாஹ் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். குர்ஆன் சொல்லுது, அது ஒரு தடை அல்ல. இது ஆரம்ப விடயம். இந்த தலைப்புக்கு கீழால் இரண்டு சாரார்களை பிரிக்கலாம். பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு பின்னால, ஆண்கள் கரம் பிடித்த பெண்களை எப்படி நடந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜத்துல் வதா கடைசி பயான்ல நபி அவர்கள் நீண்ட உபதேசம் செய்துவிட்டு சொன்னார்கள், ஃபத்தகு துனியா ஃபத்தகு நிசா, துனியாவை பயந்து கொள்ளுங்கள், பெண்களையும் பயந்து கொள்ளுங்கள். ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? ஃபஇன்னகும் அகல்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், நீங்க உங்கள மாமன கையை பிடிச்சி கபில்து நிகாஹஹா என்று சொன்னதற்கு பின்னால் அந்த பெண்ணுக்கு பொறுப்பு நீங்க, அந்த பெண்ணுக்கு பொறுப்பு நீங்க, அல்லாஹ்வுடைய அமானத்தை நீங்கள் சுமந்திருக்கிறீர்கள், பிடித்திருக்கிறீர்கள். இது ஒரு லேசான காரியம் அல்ல. கடைசி வரைக்கும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. நீங்க நாளைக்கு யாரோ ஒரு பிள்ளையுடைய தந்தை, உங்களோட மனைவி யாரோ ஒரு குழந்தையுடைய தாய், ஒரு சமூகத்துடைய முதுகெலும்பு கணவன் மனைவி, எப்படி வாழணும்? சுருக்கமாக சொன்னா, சில காதி கோட்ல அணுகி கேட்டா, இஸ்லாம் இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய திருமணம் 158 வீதம் தலாக்கில் வைத்து முடியுது. முத்தலாக், அந்த திருமணத்தை திரும்ப ஒற்றுமைப்படுத்த முடியாது. இதுக்கு காரணம் கேட்டா, மார்க்கத்தில் சொல்லப்பட்ட பெரிய காரணங்கள் இல்லை, மார்க்கத்தை சில காரணம் இருக்குது. தலாக் சொல்வது வாஜிபான கட்டம் இருக்குது. ஒரு பெண்ணை தலாக் சொல்வது வாஜிப், எப்ப தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த தலைப்புக்கு கீழால் நாங்கள் எல்லாரும் அவுட் ஆகிடுவோம். சரியாக இல்லைண்டா, நிறைய கணவன் மனைவி பிரிஞ்சி வாழக்கூடிய நிலைமை உருவாகும். தற்காலத்துடைய இமாம்கள் கூட, சாலிஹ் ஃபௌசான் மக்காவுடைய மிகப்பெரிய ஒரு முஃப்தி, அவருடைய ஒரு கிதாப் அல் முலக்கசத்துல் ஃபிக்ஹியா என்று சொல்லக்கூடிய கிதாபுல ஃபத்வா எழுதியிருக்கிறார். எந்த கணவன் மனைவியிடத்தில் தொழுகை இல்லையோ, உதாரணமா கணவன் தொழுகிறார் மனைவி தொழுகை இல்லை, அல்லது மனைவி தொழுகிறார் கணவன் தொழுகை இல்லை, அந்த நிக்காஹ் தலாக் சொல்வது வாஜிப், அவருக்கு பிரிஞ்சு அவருக்கு சேர்ந்து வாழ முடியாது. இதை நாம் ஒவ்வொருவரும் என்னோட குடும்பத்துக்கு கீழால் வச்சு பாருங்க, இன்னைக்கு எத்தனை குடும்பம் தலாக் சொல்லி வாழ வேண்டிய நிலைமையில் இருக்குது. தலாக் சொல்வது வாஜிப். அப்ப சொல்றாங்க, காரணம் நிறைய மார்க்கத்துடைய சட்ட ரீதியான விடயம் அல்ல, அற்பமான சில விடயங்களுக்கு தலாக். நிறைய பெண்கள் தலாக் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? சில அற்ப காரணங்கள், பெண்களுடைய இயற்கை தன்மையை ஆண்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் மார்க்கத்தை பதிங்க, பெண்களுடைய உண்மை நிலைமை விளங்கும். நபியவங்க என்ன சொன்னாங்க, பெண்களுடைய இயற்கை குணம் பெரிய பிஎச்டியா இருக்கிறோம், ஒரு பெண் பெரிய ஒரு வைத்தியராக இருக்கிறோம், பெரிய ஒரு பெரிய ஒரு டாக்டர். ஆனா மார்க்கம் சொல்லுதே, நாஃபிஸாத்துல் அக்ல், பெண்கள் புத்தியில குறைஞ்சவங்க, கோவிச்சவான யார். அதன் இயற்க அவசரமாக ஒரு விடயத்தை செல்லிடுவாங்க, முடிவெடுத்திடுவாங்க. ஒருவர் கனவு கண்டார், ஒரு சஹாபி. எப்படி கனவுண்டா? ஒரு தண்ணி கிளாஸ் இருக்குது, அந்த தண்ணி கிளாஸ் உடையுது, தண்ணி அப்படியே நிக்க கிளாஸ் உடையுது. இப்படி ஒரு கனவு. ஹஜரத் ரசூலுல்லாஹி கிட்ட வந்து கனவு சொன்னாங்க, வேற ரசூலுல்லாஹி இப்படி ஒரு கனவு கண்டேன். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட கண்ட கனவுல கயிறு இருக்கும், நீங்க போங்க. திரும்ப அதே கனவு அடுத்த நாள் காண்றா, யார சூடல்லா, கிளாஸ் அப்படியே உடையுது, தண்ணி அப்படியே நிக்குது. நபி அவங்க சொன்னாங்க, அதுல உங்களுக்கு கயிறு இருக்கும், விளக்கம் தெரியாமல் அல்ல. மூணாவது நாள் அல்லது நான்காவது நாள் அதே கனவோட வாராங்க, ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நிக்கிறாங்க. கனவை சொன்னாங்க, ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, உங்களோட வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை நிக்க நீங்க மரணிப்பீங்க. இதுக்கு பெரிய யோசனை போயிட்டா. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாராவது ஒரு கனவுக்கு விளக்கம் கேட்க வந்தாங்களா? ஓ யார ரசூலுல்லாஹ், வந்தாங்க. என்ன சொன்னீங்க? விளக்கத்தை சொன்னீங்க ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, ஹஜரத் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா, அந்த விளக்கம் எனக்கு தெரியாமல் அல்ல. கனவுக்கு விளக்கம் கேட்டா யார் முதலாவது சொல்றோ அதுதான் கனவுக்கு விளக்கம். சாபியம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்தில் ரெண்டு பேர் கனவு கண்டாங்களே, எங்கட நான் மதுபானம் குடித்தேன், இப்படி எல்லாம் கனவு கண்ட, எங்கட தலையில குபுஸ் இருக்குது, பறவைகள் வந்து குத்தி தின்னுது. அப்ப ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீங்க உண்மையிலே கண்டீங்களான்னு கேட்டாங்க. ஓண்டு திரும்ப கேட்டாங்க, கணவனையே கண்டீங்களா? ஓண்டாங்க. அப்ப சொன்னாங்க தீர்ப்ப, உங்களுக்கு 7 வருஷம் பஞ்சம் ஏற்படும். ஆனா உண்மையில் அந்த கணவங்க காணல, போயிட்டு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குலியல் அம்ருல் லதீ ஃபீஹி தஸ்தஃப்தியான், அவங்க இந்த விஷயத்துல ஃபத்வா தஸ்தஃப்தியான், ஃபத்வா கேட்டார்களோ அது முடிவு செய்யப்பட்டது. பொய்க்கு சொன்னாங்க, உண்மையிலே நடந்துச்சு. இதுபோல பெண்கள் எவ்வளவு படித்திருக்கலாம், படிப்பை வச்சு குடும்பம் நடத்த இயலாது. அதனாலதான் பெண்களுக்கு எந்த அறிவு புகட்டப்படணும், பெண்களுக்கு கணவனோடு எப்படி நடந்து கொள்ளணும். ஒரு சஹாபி பெண்மணி தன்னுடைய மகளுக்கு, சஹாபி தன்னுடைய மகளுக்கு சொன்ன அறிவுரை, மாமியோடு நீ எப்படி நடக்கணும், இவ்வளவு நாளும் பாப்பா என்ற தலைப்புக்கு கீழால் இருந்து நீ கணவன் என்ற தலைப்புக்கு கீழால் போறாய். எவ்வளவு அழகான புத்திமதி சொல்லிக் கொடுத்தாங்க, ஹதீஸ்ல வந்திருக்குது. பெரிய பட்டதாரி, சிறிய படிச்சுக்கிறாங்க, கணவனோடு பேச தெரியா, மாமாவ மதிக்க தெரியா, மாமிய மதிக்க தெரியா, மருமகனாக போனவனுக்கு அந்த வீட்டுடையவர்களை எப்படி எனக்கு உள்ளால் வைத்து அவர்களை செயல்படுத்தலாம், அந்த ஹிக்மத் தெரியா. இதுதான் தலாக்குக்கு ஆகப்பெரிய ஒரு வழி. நாங்கள் இரண்டு சாராறுகளும் தெளிவாக விளங்கணும். முதலாவது ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்கணும், ஒவ்வொரு பெற்றோர்களும் விளங்கணும். எங்கட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் எங்கட வேலைக்காரி அல்ல. நிறைய பெற்றோர்கள் உள்ள தமிழ்தனமா இருக்குது, ஏந்த மகளுடைய வை, ஏந்த மருமகள் அவள் எந்த உடுப்பை கழுவி தரணும். நிறைய பெற்றோர்கள் இருக்குது, அவள் எனக்கு சமைச்சு தரணும். இஸ்லாத்துல எந்த சட்டமும் இல்லை, ஒரு மருமகள் மாமிக்கு ஆக்கி கொடுக்கணும் சட்டம் இல்லை. நிறைய வாலிபர் இருக்கிறாங்க, வாலிப வயது வெளியூர்ல, சல்லிய பணத்தை அனுப்பி கஷ்டப்பட்டு இப்ப வீட்டுல கோல் பண்றாங்க, அவங்களுக்கு திருமணம் பேசிருக்குது. இப்ப ஒரு 10 நாள் அல்லது 1 மாசம் வெகேஷன்ல வருவாங்க, திருமணம் முடிச்சுட்டு போற வந்தா திருமணம் நடக்குது. இப்ப திருமணத்துக்கு முன்னாலேயும் நிம்மதி இல்லை, திருமணத்திற்கு பின்னால் இவன் முடிச்சிருக்கக்கூடிய மனைவி இவனை கொண்டாட்டி அல்ல, வாப்பட கொண்டாட்டி, வாப்படதான் கொண்டாட்டி. தாய்மார்களே, சகோதரர்களே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்னோட வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் அவள் மாமிக்கு சமைத்து கொடுப்பதை, மாமக்கு சமைத்து கொடுப்பதை மார்க்கத்தில் எந்த அனுமதியும் இல்லை. செய்து கொடுத்தால் சதக்காவுடைய நன்மை கிடைக்கும், ஆனா சட்ட ரீதியாக எந்த பொறுப்பும் இல்லை. கணவனுக்கு கட்டுப்பட்டவள், எந்த அளவுக்கு இஸ்லாம் சட்டத்தை சொல்லுகின்றா, இவ்வளவு நாளும் தாயோடையும் தகப்பனோடையும் இருந்த பெண் நாளைக்கு கணவன் என்று போனா வாப்பட சொல் செகண்ட், முதலாவது கணவன் தான், முதலாவது கணவன். இது ஒவ்வொரு பெற்றோர்களும் யோசிக்க வேண்டும், ஏந்த வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் ஏந்த மகளுடைய, ஏந்த மகனுடைய மனைவி. அதை நிறைய எதிர்பார்ப்பு, அதனாலதான் மாமி மருமகள் பிரச்சனை. ஏன் மருமகள் என்றோம், அடுத்த மகள், என்னுடைய சொந்த மகளை போன்று அந்த பெண்ணை பார்க்கணும். இதே போல வீட்டுக்கு வரக்கூடிய அந்த பெண்களும் யோசிக்கணும், எனக்கு ஒரு தாய் போல ஏந்த கணவனுடைய தாய், ஏந்த கணவனுடைய தந்தை, என்னுடைய சொந்த தந்தையை போல மதிக்கணும். பேச்சு வார்த்தைகள், பேச்சு முதலாவது ஒரு மனிதன் அவனுடைய அஹ்லாக்கின் மூலமாகத்தான் அனைத்தையும் அடைந்து கொள்கிறான். இந்த தொடர்பு இல்லாததனால, புரிந்துணர்வு இல்லாததனால தான் நிறைய சலாக்குகளை பார்க்கிறோம். இரண்டாவது, ஒவ்வொரு பெண்களும் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். மார்க்கத்துடைய பயங்கரமான சட்டம் இருக்குது, ஒரு அறை இருக்குது, நானும் என் கணவனும் உறங்கக்கூடிய அறை, அடுத்த சிவன் என்னோட வாப்பா. உதாரணமா கணவன் டவுனுக்கு போயிருக்கிறார், கொழும்பு போயிருக்கிறார், அல்லது முன்னால எங்கே ஒரு கடைக்கு போயிருக்கிறார், அடுத்த சிவன் இருக்கக்கூடிய வாப்பா மரணித்திருக்கிறார். மார்க்கத்துடைய சட்டம், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வாப்பட ஜனாசாவுக்கும் போக முடியாது. இதுதான் மார்க்கத்துடைய சட்டம். அது மட்டுமல்ல, சுண்ணத்தான ஒரு நோக்கு பிடிக்க போறால் கணவனுடைய அனுமதி இல்லாமல் பிடிக்க முடியாது. சதக்கா எவ்வளவு பெரிய நன்மையான காரியம், கணவனுடைய அனுமதி இல்லாமல் சதக்கா ஒரு பெண்ணுக்கு கொடுக்க முடியாது. கணவனுடைய அனுமதி இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போக முடியாது. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு பெண் சுவர்க்கம் போவதற்கு ஆக லேசான காரியம், ஐந்து காரியத்தை ஒரு பெண் செய்தா லேசா சுவர்க்கத்தை போய்க்கிடுவா. இதா தொழிலத்தில் மரஹத்து ஹம்சஹா, ஐங்கால தொழுகைய பேணுதலாக உரிய நேரத்தில் அவள் தர வேண்டும். வசாமத் ஷஹ்ரஹா, ரமலானுடைய மாதத்தில நோம்பு குடிக்கக்கூடியவளாக இருந்தா. வஅதாஅத் பஅலஹா, அது கஷ்டமானதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சுவர்க்கம் போறது அதுக்கு பெரிய முஜாஹதா செய்யணும் சொல்றாங்க. வஅதாஅத் பஅலஹா, கணவனுக்கு கட்டுப்பட்டால் எந்த கேள்வி பதில் இல்லை, வானம் என்றால் வானம். அதான் இத்தாஅத், அரபுல இத்தாஅத் என்றால் கழுத்தை கொடுத்தரன் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு உங்க கழுத்தை கொடுங்க, ரசூலுக்கு கழுத்தை கொடுங்க. பவுலில் அம்ரமின்கும், விஷயம் தெரிந்த முஜிதஹிதான இமாம்களுக்கு உங்க கழுத்தை கொடுங்க. இத்தாஅத் என்பது கழுத்தை கொடுக்கிற அர்த்தம். அப்படி என்றால் கட்டுப்படுங்க. வஅதாஅத் பஅலஹா வஹஃபிதத் ஃபர்ஜஹா, அவளுடைய அபத்தை பாதுகாத்துக் கொண்டாள். கணவன் இல்லாத நேரத்தில் தன்னுடைய மானத்தை பாதுகாத்து வாழ்கிறாள். இந்த நாலு விடயம் எந்த பெண்களிடத்தில் இருக்குமோ, கீலலஹா, அந்த பெண்ணுக்கு சொல்லப்படுவார், உத்கிலில் ஜன்னா மின் ஐ அப்வாபில் ஜன்னத்தி ஷிதி, நீ நாடிய சுவர்க்கத்துடைய வாயிலின் ஊடாக நீ நுழைந்து கொள்ளு சொல்லப்படுமா. எவ்வளவு லேசி தாய்மார்களே, சகோதரிகளே, இத்தாஅத். சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஒரு ஒட்டகம், ஒரு ஒட்டகம் வருகிறது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு சுஜூது செய்து. சஹிஹான ரிவாயத், சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சரியம், ஒட்டகம் சுஜூது செய்தா. யா ரசூலுல்லாஹ், ஒட்டகத்தை விட நாங்கள் எவ்வளவு அஹக்கானவர்கள், உரிமையானவர்கள் உங்களுக்கு சுஜூது செய்ய. ஒட்டகமே சுஜூது செய்திருந்தா அப்ப நாங்கள் உங்களுக்கு சுஜூது செய்ய வேண்டுமே. நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹுக்கு இல்லாமல் யாருக்கும் சுஜூது செய்ய முடியாது. அப்படி ஏவோவதாக இருந்தால் ஒவ்வொரு மனைவிக்கும் சொல்லுவேன், உண்ட கணவனுக்கு சுஜூது செய்யுங்க. அந்த அளவுக்கு மனைவி கடமைப்பட்டவள். இந்த வழிமுறை இல்லாததனாலதான் தலாக். நபி அவங்க சொல்றாங்க, பெண்களை நான் நரகத்தில் கூடுதலாக பெண்களை கண்டேன். அதுல ஒரு பெண்ணுக்கு கவலை வந்து கேட்கிறாங்க, ஃபகாமத் யா ரசூலல்லாஹ், நபியே நாம் ஏன் அதிகமாக நரகத்துக்கு போகணும்? நபி அவங்க சொன்னாங்க, பிரதானமான ரெண்டு காரணங்கள் நீங்க நரகத்துக்கு போறது. ஒன்று, துக்திருந்த பெண்களுடைய இயக்கம் என்ன தெரியுமா, எதிர்த்ததுக்கெல்லாம் பதுவா செய்வாங்க, திட்டி கருவாங்க. கணவன் எல்லாம் செய்து கொடுத்திருப்பான், ஒன்று மிஸ் ஆக இருக்கும். பெண்கள் எப்படி தருவா பேசுவாங்க, நீங்க ஒன்றுமே செய்யலன்னுவாங்க. கணவனுக்கு மலையாகுமா இல்லையா, அவன் ஓங்கி அறைய தான் பார்ப்பான். இது பெண்களுடைய இயல்பு, ஒன்றுமே செய்யலன்னுவாங்க. அடுத்தது, கொஞ்சம் ஏதாவது ஏசினா நான் மௌத்தா போனா அவங்களுக்கு விளங்கும், நான் மௌத்தா போகணும். இப்படி சித்திக்கிடுவாங்க. பக்கத்து வீட்டு பெண்ணை திட்டுவாங்க, குழந்தைகளை திட்டுவாங்க, கணவனை திட்டுவாங்க, தொலைஞ்சி போனது அப்படி அதெல்லாம் அந்த சித்தக்கூடிய வார்த்தை தான். துக்திருந்தான எடுத்ததுக்கெல்லாம் பதுவா செய்வாங்க. வசப்பூர்ணல் அசீர, கணவன்மாருக்கு மாற்றம் செய்வாங்க. இதனாலதான் பெண்கள் நரகத்துக்கு கூடுதலாக போறாங்க. இது எங்கள்கிட்ட வரணும் தாய்மார்களே, சகோதரிகளே. எங்கட குழந்தைகள் அழகாக பராமரிக்கப்படணும். ஒவ்வொரு தாய்மார்களும் உங்களோட பெண் குழந்தைகள் படிக்கக்கூடிய மாணவிகளாக இருக்கிறார்களா, படித்து முடிந்து வீட்டிலே திருமணத்தை எதிர்பார்த்து நிற்கிறார்களா, சொல்லிக் கொடுங்க. திருமணக்குரிய வாழ்க்கை இப்படித்தான், ஒரு ஆண் இப்படித்தான் பேசுவார், நீ எப்படி பொறுமையாக இருக்க வேண்டும், இதை படித்துக் கொடுங்க. அறியாத ஒரு இடத்திற்கு போய் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த அற்பமான சில காரணங்களுக்காக சுபஹானல்லாஹ் நிறைய கண்ணியமான குடும்பங்களிலே மிகப்பெரிய தலாக்குகள் நடைபெற்றிருப்பதை பார்க்கிறோம். அதனால் திருமணத்துடைய பாடம் பெரிய ஒரு பாடம். எப்படி மகர் கொடுக்கணும், வலிமா எப்படி கொடுக்கணும், மலிபாவுக்கியார் அழைக்கப்படணும். ரசூலுல்லா எவ்வளவு மகர் கொடுத்தார்கள் அந்த மகருடைய அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் கூடுதலாக கொடுக்க மாட்டார்கள், நபியவர்கள் குறைச்சியும் கொடுக்க மாட்டார்கள். 12 ஓகேயாக்கள் கொடுத்தார்கள் என்றால் எங்களுடைய காலத்தில் சாதாரணமான ஒரு அளவு. அது ஒவ்வொரு ஊருடைய பொருத்தத்தை நாடு செய்து கொள்ளலாம். அது போன்று நாம் திருமணத்திற்கு பின்னால் குழந்தைகளுடைய விடயம், இதெல்லாம் பெரிய பெரிய விடயங்கள் தாய்மார்களே. நாம் அடிப்படையில் இருந்து ஒவ்வொன்றாக இந்த விடயங்களை படிக்க நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் நாங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய தர்பியல். இல்லைன்னா நாங்கள் பெரிய கட்டதாரியாக எங்களோட மகளை ஆக்கி கொடுத்துருவோம், அவளுக்கு சமைக்கும் தெரியாம இருக்கும், பேசக்கூடிய முறை தெரியாம இருக்கும். கணவனுடைய பெயரை சொல்லி எந்த பெண்ணும் பேசக்கூடாது. இன்றைக்கு பேசுவதாக இருந்தா சுபஹானல்லாஹ். உண்மையிலே இந்துக்களுடைய சில போக்குகள் இருக்குது, அது எங்கட போக்குகள், எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய போக்குகள். இன்னைக்கு நிறைய தலாக் எப்படி நடக்குதுண்டா, ஒரு விஷயத்தை கஷப்பான ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். கணவனுக்கு முன்னால் தன்னுடைய ஆடை எப்படி இருக்க வேண்டும் என்று கூட பெண்களுக்கு தெரியும். பாருங்க, எங்கேயாவது ஒரு பிரயாணம் போகும் பொழுது தன்னை அலங்கரித்து கொண்டு போவாங்க. கேட்க சொல்லுவாங்க, அழக நாங்க யாருக்கும் காட்ட மாட்டோம், அதுக்கு மேல அபாயமும் போட்டிருப்பாங்க, ஃபேஸ் கவரையும் கட்டிருப்பாங்க. உடனே நிக்காஹுக்கு போயிட்டு வர்றதுக்கு வீட்டில கணவனுக்கு முன்னால் அவங்களுடைய ஆடையை பார்த்தா சுபஹானல்லாஹ். இன்னைக்கு ஒவ்வொரு பெண்களும் கணவனை எப்படி எழுப்பாற்ற, வீட்டிலிருந்து அவர் ஆபீஸுக்கு வேலைக்கு போறாங்க, கணவனை நாங்க எப்படி அனுப்பி வைக்கிறோம், நாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இரவுல படுத்திருந்தின அதே முடியோட முடியெல்லாம் அப்படியே அங்க பறந்திருக்கும், முகத்தை கூட கழுவில்லை, அப்படியே துரு நாற்றத்தோட இரவுல உடுத்த அதே ஆடையோட கணவனை வழி அனுப்புறோம். அவர் நீட்டா உடுத்தி ஆபீஸுக்கு போவாரு. வெளியில இங்கு போகும் பொழுது அவருடைய கண்ண யார் முதலாவது படுவார், இவர மாதிரி உடுத்து வரக்கூடிய ஒரு பெண் தான் விளங்கும். திரும்ப வேலை விட்டு 8 மணிக்கு வாராரு அல்லது 5 மணிக்கு வாராரு, வரும் பொழுது எப்படி வீட்டு வேலையெல்லாம் செய்து எங்க ஊர்ல சொல்லுவாங்க அம்மன் நீந்துவாங்க. அம்மன் நீந்தா வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க ஊத்தையோட அப்படித்தான் கணவனை வரவேற்கிற. அவர் போறதும் அப்படி வாரதும் அப்படி. தன்னுடைய மனைவிய இவர் அழகாக கண்டிருக்கிறார் வாழ்க்கையில ஒருக்கா, அது எப்ப திருமணத்துடைய நாள், திருமணத்துடைய நாள். அழகை யாருக்கு காட்டணும்? ஆனா சில தமிழர்கள உங்களுக்கு தெரியும், இந்துக்களுடைய கலாச்சாரத்தில் வீட்டுக்கு கோலம் போடுவாங்க. ஏன் கோலம் போடுவாங்க, அதனுடைய ஹக்கீகத் என்ன? என்னோட வீட்டில எல்லா வேலைகளும் முடிந்து இப்ப விருந்தாளிகள் வரலாம், வீட்டு சுப்பரமா இருக்குது. எங்களோட வீட்டில பவல் 12 மணிக்கும் கட்டில் அப்படியே உடுப்பு குமியலா இருக்கும், வீட்டை கூட்டி வச்ச மாதிரி இருக்கும், இரவுல படுத்த வச்சு அப்படியே இருக்கும். அவங்க எப்படி தெரியுமா கணவனை எழுப்பாட்டுவாங்க வேலைக்கு? அவர் காலையிலேயே அதிகாலையில் எழும்பி குளிச்சு அவளை சுத்தப்படுத்தி தலையில அந்த பூவையும் கட்டி அந்த வாசத்தோடு வந்துதான் கணவன் எதிர்பார்த்துவான். அவன் எழுந்துற மனைவியுடைய அந்த பூவுடைய வாசத்தோடு. நீ தமிழ் கலாச்சாரத்தை நாங்க பார்க்கிறோம், இது எங்கிட்ட வர வேண்டியதே இல்ல. இதெல்லாம் கொண்டு போய் தலாக்கு அடிக்கும். சுபஹானல்லாஹ். தலாக்கு காதில வைத்து காதில் கோட்டை வைத்து சரி டாக்குமெண்ட் பார்த்தா சிரிப்பு வரும். அட இதுக்குமா தலா, இதுக்கும் தலாக்கு இருக்கிறானா? மனைவி நாட்டம், அதனால தலாக். சுபஹானல்லாஹ். இஸ்லாம் எவ்வளவு தூய்மையான, தன்னுடைய உணர்வுகளை ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு அழகான வழிமுறை. ஹராத்துல போக தேவையில்லை, சந்தோஷமாக இன்பத்தை கழிக்கலாம். இஸ்லாம் அழகாக சொல்லி தந்திருக்கிறது. சுபஹானல்லாஹ். இன்றைக்கு அந்த உணர்வுகளை எடுப்பதற்கு எவ்வளவு மோசமான காட்சி எல்லாம் பார்க்கிறோம் ஹராத்துல. குர்ஆன்ல அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சூரா யூசுப்ல, சூரா நூர்ல, சூரா அஹ்சாப்ல, சூரா நிசாவுல சூரா வாயிதாவுல பெண்களுடைய சட்டதிட்டங்கள் எப்படி கண்காணிக்கப்பட வேண்டும், ஹதீஸ்ல எவ்வளவு பாரபூர்வமாக நபியவர்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கிறாங்க பெண்களோட, இது மதிக்கவே இல்லை. சும்மா திருமணம் முடித்தோம் வாழ்ந்துட்டோம் என்பதல்ல நோக்கம். வாழ்க்கை குறுகிய வாழ்க்கை. ஒரு பெண் 35-40 ஆனா அவட வயது சரி, ஒரு ஆண் 40 வயசை தாண்டும் பொழுது சில நோய்கள் ஆரம்பிக்கும். திருமணம் முடிப்பது 25 வயதுல அல்லது 28 வயதுல 30 வயதுல சந்தோஷமாக வாழ போறோம். 10 வருஷம் தாய்மார்களே சகோதரிகளே இந்த விஷயம் எல்லாம் யோசிப்போம். இது சம்பந்தமான தகவல்களை திரட்டுவோம். இது சம்பந்தமான பயான்கள் மூத்த உளமாக்கல் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார். குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும், இப்பையும் அந்த வாழ்க்கையை புதுப்பிக்கலாம், இன்பமாக வாழலாம், இன்பமாக வாழலாம். அதனால் நாம் ஒவ்வொருவரும் இந்த விடயங்களை யோசித்து எதிர்வரக்கூடிய என்னென்ன குழந்தைகளுடைய விடயத்தில் இப்படி நடக்கக்கூடாது, அவர்களை அழகாக வாழ வைக்க வேண்டும் என்ற உணர்வுகளோட நாங்கள் முயற்சி செய்வோம். உண்டா பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷன் எங்கட குழந்தைகளை பாதுகாக்க முடியும். எனவே எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. எங்களுடைய திருமணத்துடைய வாழ்க்கையில இன்பத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கணவனை திருப்தியை தந்தருள்வாயாக. என்னென்ன பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்குதோ யா அல்லாஹ் அனைத்து பிரச்சனைகளையும் நீ நீக்கி தருள்வாயாக. இன்றிலிருந்து அதற்கு தௌபா செய்து மன்னிப்புகளை கோரி யா அல்லாஹ் புதிய ஒரு வாழ்க்கை திட்டத்தை நீயே எங்களுக்கு அறிமுகம் செய்து தருவாயாக. குழந்தைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எத்தனை வீடுகளிலே குமரி பெண்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தகுந்த ஜோடிகளை கணவன்களை யா அல்லாஹ் நீயே அமைத்துக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய பாவத்தையும் மன்னித்தல்வாயாக. எங்களுடைய வாழ்நாளை அமல் செய்யக்கூடிய காலத்தை தொட்டு நீ நீடித்தல்வாயாக. யா அல்லாஹ் திடீர் ஆபத்துகள் திடீர் மரணத்தை விட்டு எங்களை பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் அந்த உண்மையான மார்க்கத்துடைய உணர்வையும் ஈமானையும் தக்வாவையும் வாழ்க்கையில் இஹ்லாஸையும் மௌத்து வரைக்கும் ஐங்கால தொழுகையை பேணுதலாக சொல்லக்கூடிய அந்த நியமத்தையும் தந்தருள்வாயாக. யாவது எங்கள் அனைவர்களையும் மன்னித்தருள்வாயாக. இன்றிலிருந்து புதிய ஒரு வாழ்க்கை திட்டத்திற்கு நகர்வதற்கு யாவா நீங்க உதவியும் கிருபையும் சுந்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் வா ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும்.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத்.